10க்கு 10 ஒரு குடிசையை போட்டுவிட்டு அரசாங்கம் ஒதுக்கி கொண்டு விட்டது. முதியோருக்கு ஆண்களுக்கு 1000 ரூபாயும் பெண்களுக்கு 750 ரூபாயும் குழந்தைகளுக்கு 350 ரூபாயும் என்ற எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் ஃபண்ட் நிவாரண தொகையாக மாதம் மாதம் வழங்கி வருகிறார்கள். அது ஒரு ஆறுதலான விஷயம் ஒன்று. ஆனால் இந்த பதிவு நாங்கள் வந்து மறுபடியும் வந்து சோதிக்கிறோம் என்ற பெயரில் ரோல் கால் சொல்றாங்க. இந்த ரோல் கால் என்பது சிறைச்சாலைகள் தான் எடுக்கப்படும். இன்னும் சிறை கைதிகள் போல ரோல் கால் எடுக்கிறோம் என்ற பெயரில் மாதத்துக்கு 2 முறையாவது அதிகாரிகள் அங்கே வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது இவங்களை எல்லாரும் ஒரு இடத்துல கூட வேண்டும். ஒரு மைதானத்துல பெயரை வாசிப்பாங்க, அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்கள் இருப்பை நிரூபிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த அதிகாரி வந்து மேலிடத்துக்கு எழுதி அவருடைய பெயர் நீக்குவதற்கு அதிகாரம் உண்டு என்றாலும் கூட அவராகவே நீக்கி விடுகிறார் என்ற குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. கடந்த 3 மாதத்துல 6 பேருடைய பெயர் வந்து பதிவுலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. பதிவுலேருந்து நீக்கப்படுவது என்பது அவங்களுக்கு எந்த விதமான அடையாளம் இல்லைன்ற ஒரு விஷயமா அது ரொம்ப பாதிக்குது அவங்க மைண்ட. இன்னைக்கு கூட பதிவுல இல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருந்துட்டு எடுக்கிறாங்க. அவங்க கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் தங்கள் பெயரை சேர்க்க சொல்லி.
இந்த பதிவை நீக்குவதன் மூலம் இந்த அகதிகளுக்கு என்ன வகையான பாதிப்பு ஏற்படக்கூடும்?
பாதிப்பு என்றால் அவர்கள் வந்து இல்லீகல் சிட்டிசன், சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்காத ஒரு நபர் இந்தியாவிலே தங்கி இருக்கிறார் என்று ஆகிறது. அது மாதிரி இருப்பவர்களை மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் சாட்ட முடியும் போலீசார், குறிப்பாக கிரிமினல் கேசஸ் சாட்ட முடியும். அல்லது அவர்களை வந்து தீவிரவாதிகள் என்று முதலை குத்தி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உள்ளே தள்ள முடியும். அப்படி சில பேர் மீது வழக்குகள் தொடரப்பட்டும் இருக்கின்றன என்று தகவல் இருக்கு.
கிட்டத்தட்ட இந்த மக்கள் இந்த முகாம்களில் 26 வருடங்களாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அடுத்த தலைமுறை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 20 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அவர்களுடைய எதிர்காலம் குறித்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா?
அவர்களுடைய எதிர்காலம் குறித்து தான் நானும் கூட ரொம்பவும் அக்கறைப்படுகிறேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு கல்லூரிய முதல்வராக இருந்த ஒரு முதல்ல எங்கள் கல்லூரியிலும் என்னிடமே படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள், இலங்கை அகதிகள் வந்தவங்க. ஆனா அவங்க படிப்பதற்கு ஓரளவுக்கு இடம் கொடுக்க முடியுதே தவிர பிறகு அவங்க வாழ்க்கையில நல்ல வேலைக்கு போவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தர சிட்டிசன்ஷிப் கிடையாது, அல்லது அதற்கு ஈடான வேற எந்த அடையாள அட்டையும் கிடையாது. அவளுக்கு கொடுக்கப்படுவது அகதிகள் என்ற ஒரு அட்டை தான். அந்த அகதிகள் என்று சொன்னாலே அது அகதிகள் இஸ்இக்வல் டு தீவிரவாதி என்ற அளவிற்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எந்தவித நிறுவனத்திலும் அவளுக்கு மிகப்பெரிய உயர்வான வேலைகள் கொடுப்பதில்லை. ரெண்டாவது, பேங்க்ல கூட அவங்க டைரக்டா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, எந்த லோனும் வாங்க முடியாது. அதனால என்ன ஆகுதுனாக்கா ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிற சம்பாதியத்தை பொருளாகவும் வாங்க முடியாது, பெரிய அளவுக்கு சொத்தாகவும் வாங்க முடியாது. அடையாளம் எந்த அடையாளம் இல்லாததுனால அவங்க வெறும் கேளிக்கைகளில் தான் அந்த பணத்தை செலவு பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது, அவளுக்கு நல்ல தரமான வாழ்க்கையோ அல்லது வேற எங்கேயுமே இல்லாத ஒரு மிக மோசமான சூழ்நிலையில இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால் அவங்க இலங்கை தமிழ் எல்லாம் பேசுவதில்லை, டிபிக்கல் மதுரை தமிழ் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இலங்கையை பற்றி கூட சரியான ஒரு புரிதல் இருப்பதாக தெரியவில்லை. அவங்க பெரும்பாலும் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக அந்தந்த ஏரியாவில் சேர்ந்தவங்களாக தங்களை பாவித்து வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்காக எதுவுமே எந்த அரசாங்கமும் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றுவரை எடுக்கவில்லை என்பது வருத்தமான விஷயம்.
அகதிகளுக்காக வேலை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு உதவுகிறார்கள்?
இந்த தொண்டு நிறுவனங்கள் நான் அங்கு விசாரித்தவரை 3 விதமான தொண்டு நிறுவனங்கள் அங்கு இருப்பதாக தெரிகிறது. இலங்கையை சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் அங்கே அவர்களுக்கு உதவி செய்வதாக கேள்விப்பட்டோம். சிறு அளவிலே அவர்கள் தங்கள் சிறு தொழில் செய்வோம் அல்ல கடை வைக்கிறது அல்லது அவங்க தங்கள் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிற அளவுக்கு தான் உதவி செய்ய முடியுதே தவிர ஒரு அரசாங்கத்தோட பார்கெயின் செய்து அல்லது பேசி இவர்களுக்கான கொஞ்சம் வாழ்க்கையை மேம்பட வைக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவருக்கு சக்தி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட பேசலாம், சட்ட ரீதியாக இந்திய அரசினுடைய கமிட்மெண்ட் வந்து அதுல எதுவும் இல்லை.
இப்பொழுது உங்களுடைய உண்மை கண்டறியும் குழு சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறீர்கள், என்ன வகையான பரிந்துரைகள் அவை?
இல்ல, எங்களுடைய முக்கியமான 2-3 வகையாக பிரிச்சிருக்கிறோம். இப்ப இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல குடும்ப தலைவர் இறந்துட்டாரு, அந்த குடும்பம் வேதனைக்கு உட்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே அந்த குடும்பத்தினருக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்ற அளவில் அவர் கொடுத்திருக்கிறோம். ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு சரியான மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து கொடுக்க வேண்டும், அதை கியூர் பண்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த குடும்பத்தை சார்ந்த சொல்லியிருக்கிறோம். ஆனா அகதிகள் தொடர்பான சர்வதேச புரிதல் ஒப்பந்தத்துல இந்தியா இன்னி வரைக்கும் கையொப்பமிடல. 1967 கூட அகதிகள் நிலை குறித்த செயல்முறைன்னு சொல்லுவாங்க புரோட்டோகால், அதுலயும் கையெழுத்திடல. அது எதிலுமே கையெழுத்திடாதனால இந்திய அரசாங்கத்தை சர்வதேச சூழ்நிலையில யாருமே இது சம்பந்தமாக கேட்க முடியாது. இந்தியாவிற்குன்னு அகதிகள் சட்டம், பொதுவான அகதிகள் சட்டம் எதுவும் இல்லை. அதனால நாங்க இந்திய அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால் ஒரு பொதுவான அகதிகள் மேம்பாட்டுக்கான ஒரு வாழ்வு சட்டத்தை இங்க கொண்டு வர வேண்டும். இனம் மதம் போன்றவற்றின் அடிப்படையில் பாரபட்சம் காட்டாமல் ஒரே மாதிரியான தேசிய கொள்கை இந்தியாவில் உருவாக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான எங்களுடைய குறிக்கோள். இரண்டாவது, குறிப்பாக இப்ப தமிழகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 100,000 அகதிகள் இருப்பார்கள். கிட்டத்தட்ட 112-113 கேம்புகள் இருக்கின்றன. 100,000 அகதிகள் இருப்பார்கள். இந்த 100,000 அகதிகளுக்கும் உடனடியாக இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையில இந்த போதெல்லாம் முடிந்து சமாதானம் இல்லை என்ற ஒரு சூழல் தெரிகிறது. எந்த விதமான தீவிரவாத செயல்பாடுகளும் தமிழ்நாட்டில் இல்லை. இந்த கட்டத்துல இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்ந்து தேய்ந்து போன இந்த அகதிகளுக்கு இனிமேலாவது நம்பிக்கையும் வாழ்க்கையும் கிடைக்கிற அளவுக்கு அவங்களை இந்திய குடிமகன்களாக உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும். வெறும் 100,000 பேர் தான். அது மட்டும் இல்ல, அப்பதான் அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். அரசு அறிவிக்கின்ற எல்லா நலத்திட்டங்களும் அவங்களுக்கு போய் சேரும். அகதி பெண்களுக்கு திருமண உதவி வழங்க வேண்டும். நீர் விநியோகம், கழிவகற்றல் போன்ற சேவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக தெரு விளக்குகள்லாம் அங்கே இல்லாம இருக்கு. நல்ல சாலைகள் கொடுக்க வேண்டும். நல்ல தரமான வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற மிக குறைவான செலவில செய்ய முடியும். ஒரு 100 முகாம், ஒரு முகாமுக்கு 1 கோடி ரூபாய் வச்சக்கூட 100 கோடி ரூபாய் மிகச்சிறப்பான முறையில் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் இந்த தமிழக அரசு. ஆனா இன்னி வரைக்கும் அவங்க எதுவும் செய்யல.
இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தீர்கள்.
ஆமா, எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இது நாங்கள் தனிப்பட்ட முறையில வைக்கிற கோரிக்கையாக இல்லை. ஏனென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி அதிக அளவிலே கவலைப்படுவதாக காட்டிக் கொள்கின்ற எல்லா பெரிய கட்சிகளும் தங்களுடைய அரசியல் இன்னைக்கு தேர்தலுக்காக வைக்கக்கூடிய அறிக்கையிலே கண்டிப்பாக இலங்கை அகதிகளுடைய மேம்பாடு குறித்து சில சரத்துக்களை இணைத்து அவர்கள் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒன்று, இந்த இளைய தலைமுறைக்கு வாழ்க்கை என்ன ஆக போகிறது, குறிப்பாக அத்தனை பேருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறோமா அல்லது முயற்சி எடுக்கிறோம் உத்தரவாதமோ, அது மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்காக தாங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்க்ளூட் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.
இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது என்கின்ற விவகாரம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தபோது இந்த அகதிகள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான் தாங்கள் சொந்த நாட்டுக்கு என்றாவது திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கை. அவர்களுக்காக பணியாற்றுகின்ற அமைப்பொன்றும் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தது. இப்படியான ஒரு சூழலில் இவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது என்பது எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான அல்லது சாத்தியமான ஒரு தீர்வாக அமையும்?
இல்ல, சாத்தியமா என்பது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல, செய்ய முடியும். எப்ப செய்ய முடியும்னாக, இப்ப இந்தியா வந்து முதல்ல சர்வதேச இந்த அகதிகள் சம்பந்தமான சட்டங்கள்ல கையொப்பமிடல. இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கள்ளத்தோணியிலோ மிக வேற வழியிலோ கடந்து போய் உயிரை பணம் வைத்து போய் அங்கே வந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சில அகதிகள் இருக்கிறார்கள். அவர்களை பத்தி தகவல் சொல்றாங்க. சில பேர் ஆஸ்திரேலியா போக விரும்புறாங்க. அவங்க இந்தியா விட்டு போகணும்னு விரும்புறதுக்கு காரணமே இங்க எந்த விதமான பிடிப்போ அவளுக்கு எந்த விதமான ரெகக்னேஷனோ அல்லது வசதிகளோ எதிர்காலமோ ஒண்ணுமே இல்லாதனாலதான் போகணும்னு விரும்புவாங்க. அப்படி போகணும்னு விரும்புறவங்களுக்கு அப்படி விரும்புறவங்க போகலாம். நம்ம என்ன சொல்றோம், இங்கதான் எனக்கு இலங்கையும் தெரியாது, நான் இங்கதான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறை ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காவது நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். விரும்புபவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கட்டும் அல்லது இரட்டை குடியுரிமை கொடுக்கலாம், இலங்கையிலும் இருக்கட்டும் இந்தியாவில இருக்கட்டும். ஏனென்றால் அவர்கள் ஒன்றும் தூக்கிட்டு ஒன்னும் பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை, இங்கதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த விதத்துல வந்து மிக இயலாத காரியம் இல்லை. சட்ட ரீதியாக மனம் இருந்தால் மாற்ற முடியும். ஒரே நாளிலே மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்றன. அதுக்கு தேவை வந்து தமிழகத்திலிருந்து ஒரு வலுவான குரலும் ஒரு பொலிட்டிக்கல் வில், அரசியல் ரீதியான ஒரு ஒரு முனைப்பும் தேவைப்படுகிறது. ஆனால் என்னவென்றால் ரொம்ப அப்பப்போது வந்து சிறு சிறு குழுக்களாக சிறு அரசியல் கட்சிகள் வந்து கவனம் செலுத்துகிறார. தவிர பெரிய கட்சிகள் எல்லாம் இதை பற்றி அக்கறையே படுவதில்லை. எந்த விதத்திலும் கால் பதித்ததும் கிடையாது. அவளுக்கு எந்த விதமான வசதியும் செய்து கொடுத்ததில்லை.
குடியுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த மக்களிடமிருந்து நேரடியாக வருகிறதா, அல்லது அவர்கள் இலங்கைக்கு போவதற்கு இலங்கையில் சென்று அங்கு தங்களுடைய சொந்த மண்ணில் குடியேறுவதில் ஏதாவது பிரச்சனை இருப்பதாக கூறுகிறார்களா?
அதை பற்றி அவர்கள் பிரச்சனை இருப்பதாக எதுவும் வார்த்தைகள் சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயம், முதியோர்கள் எல்லாம் ஆசைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் பிறந்த மண்ணுக்கு செல்ல வேண்டும் என்று. இளைஞர்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருப்பதாக தெரியவில்லை. நாங்கள் இந்த கேள்வியை அங்கே குறிப்பாக உச்சம்பட்டியில் இருக்கக்கூடிய பலரிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், இரட்டை குடியுரிமை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் இந்தியாவில் இருந்து கொள்கிறோம் இலங்கைக்கு சென்று வருகிறோம் என்ற அளவிலே பேச்சுவார்த்தை இருந்தது. குறைந்தபட்சம் அவர்கள் பாதுகாப்பு அடிப்படையில் தான் அதை கேட்கிறார்கள் நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் இலங்கைக்கு போகணும்னு நம்ப விரும்புறாங்க. நீதிபதி இங்கேயே பெரும்பாலான வாழ்க்கையை வந்து கடந்து விட்டது, 26 ஆண்டுகள் கடந்து விட்டது. பிளஸ் டூ முடிக்கும் போது ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இப்ப அவருக்கு ஆய்ப்போச்சு, வயசு ஆயிடுச்சு, 46-50 வயசு ஆயிடுச்சு. இனி அங்க போய் திருப்பியும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணுன்றது எந்த வகையில் இருக்கும்னே தெரியாத அளவுக்கு சில பேர் சொல்றாங்க. இரண்டு விதமான கருத்துக்களும் நிலவுகின்றன, ஆகவே அது அவர்களுடைய சான்ஸ் விட்டுருவோம். அதுல வந்து கம்பல் பண்ண வேண்டிய, அவர்களை வலுக்கட்டாயமாக திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்புகள் வழங்கலாம், விருப்பப்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.